கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் ஊட்டி சகோதர சகோதரி மத்தியில சென்றிருந்தோம். அவர்களும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. சொல்றது குசினோ பேசின போது அவரும் தம்முடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் தெரிவிக்கிறார் கேட்டுக்கொண்டாங்க. எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துல சில கேள்விகளை நாம தியானிக்க போறோம். இந்த கேள்விகள் பஸ்கா சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான், ஆனா ஆவிக்குரிய கேள்விகளாக இல்லாமல், ஆவிக்குரிய விஷயங்களை தியானிக்கிறதாக இல்லாமல், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் அந்த நாள், அந்த நாளை நிர்ணயிக்கிறது குறித்த சில இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன்ஸ், சில வினோதமான கேள்விகள். நம்ம எல்லோரும் அந்த நினைவு கூறுதலினாலே இந்த வருஷம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம அனுசரிக்கிறோம். இது எல்லோருக்கும் தெரியும், இது வருஷம் தோறும் இது நம்ம அங்க அனுசரிக்கிறோம். ஆனா இந்த நாள் நாம நிர்ணயிப்பதற்கு யாரைத்தான் சார்ந்திருக்கிறோம்? யூதர்களை நாம் அங்க சார்ந்திருக்கிறோம். இப்ப யூதர்களை எதனால சார்ந்திருக்கிறாங்கன்னா, ஏன்னா தேவன் அந்த பஸ்காவின் நியமனம் அவங்கள் மத்தியில் சார்ந்திருக்காங்க. அந்த நிழலான பஸ்கா அது அனுசரிக்க வேண்டிய அந்த நாள், அந்த நாளை நாம் அவர்களிடம் போய் தான் நாம தெரிந்து கொள்ளுகிறோம். அது அனுசரிக்கப்பட வேண்டிய நாள் நிசான் மாதம் 14ஆம் தேதி என்பது நமக்கு தெரியும். இப்போ பாஸ்ஓவர், பஸ்கா, நினைவு கூறுதலின் நாள் என்று சொல்லி நாம ஒரு நாளை நிர்ணயிக்கும் போது யதார்த்தமா நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, யூத காலண்டருக்கு போய் யூத காலண்டர்ல நீசான் 14 எப்போ வருது என்று பார்க்கிறோம். அந்த நீசான் 14 நம்முடைய கேலண்டர்ல எந்த நாள் வருது என்று பார்த்து அந்த நாளை நாம் அனுசரிப்பது வழக்கம். இதுதான் முறை. பாருங்க, அப்ப நாம நீசான் 14 பஸ்கா பாஸ்ஓவர், இந்த வருஷம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது என்று சொல்லி நாம் அனுசரிக்கும் போது, இப்ப யூதர்கள் கூட அந்த பஸ்காவை என்னைக்கு அனுசரிக்கணும்? அதே மார்ச் மாதம் 24ஆம் தேதி, ஏன்னா அதுதான் அவங்களுடைய கேலண்டர் படி நீசான் 14, அதைதான் நாம் செய்யறோம். அப்ப அவர்கள் அதன்படி அன்னைக்கு தான் அனுசரிக்கணும். ஆனா ஒருவேளை நீங்க யாராவது முயற்சி செய்திருந்தீங்கன்னா, இப்போ இன்டர்நெட் போய் நாம ட்ரை பண்றோம், ஸோ ஜூவிஸ் பாஸ் ஓவர் டேட் வேணும், ஏன்னா அவர்களுடைய காலண்டரை சார்ந்து தான் நாம இந்த ஒரு நாளை நிர்ணயிக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர்களுடைய பாஸ் ஓவர், அவங்களுடைய அந்த பஸ்காவின் அனுசரிப்பு எப்போ என்று நாம தேடும் போது, ஒருவேளை இந்த வருஷத்துக்கு நாம பார்த்தோம்னா அவர்களுடைய பஸ்கா மார்ச் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய், எவ்வளவு நாள் வித்தியாசம்? 24 நாம அனுசரிக்கிறோம், அவர்கள் 26 அனுசரிக்கிறோம். இது நடந்தது, அதனால்தான் நாம இதை நாம எடுக்க வேண்டியதாக. சில சகோதரர்கள் இன்டர்நெட்ல போயிட்டு நம்முடைய பாஸ்ஓவர் டேட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யூத காலண்டர் படித்தான் இருக்கும்ட்டு யூதர்களுடைய பாஸ்ஓவர் எப்போ என்று போட்டு பார்க்கும்போது 26 வந்துடுச்சு. ஸோ சகோதரர்கள் நோட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம சம்பாஷிக்கும் போது சில சமயங்கள்ல அவங்க இந்த வருஷம் 26 சொல்லுவோம், இல்லையே இந்த வருஷம் 24 அப்படி சொல்லுவோம், இல்ல பிரதர் 26 தான். இப்போ இன்டர்நெட்ல போய் பார்த்தா 26 தான், ஆனா நாம் அனுசரிக்கிறது 24. இப்போ குழப்பமாக நாம் அந்த நாளுக்கு யூதர்களை யூத காலண்டரை சார்ந்திருக்கும் போது அதன்படியே நாம் அனுசரிக்கிறோம் என்கும் போது நாம் 24 அனுசரிக்கிறோம், ஆனா அவர்களோ 26ஆம் தேதி அனுசரிக்கிறாங்க. இப்ப யதார்த்தமா என்ன வரலாம்? சில கேள்விகள், சில சந்தேகங்கள், குழப்பங்கள் வரலாம். எது கரெக்ட்? 26ல யூதர்கள் அனுசரிக்கிறது கரெக்டா ஃபர்ஸ்டா, அல்லது 24ல நாம் அனுசரிக்கிறது கரெக்டா? ஏன் இந்த கேள்வி? இந்த கேள்விக்கு அவசியம் இருக்கு. சில சமயங்கள்ல நம்முடைய சகோதரர்கள் ஒரு சிலர், ஆனா இங்க எல்லாம் இல்லை, ரொம்ப அபூர்வமா ரொம்ப விசித்திரமா சில சமயங்கள்ல ஒரு நாட்கள்ல நடந்திருக்குது. அவர்கள் பஸ்ட அனுசரிப்புல பொதுவாக வேதமானவர்களுடைய டேட்ல இருந்து வேறுபட்டு வேறு சில நாட்கள் அனுசரித்திருக்கிறது நாம பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அப்போ அதுக்கு காரணம் சொல்லும் போது கூட யூதர்கள் பாருங்க அவங்க இப்ப அனுசரிக்கிறாங்க இந்த மாதிரி. சோ இப்போதான் நமக்கு அந்த கேள்வி. இது இந்த வருஷம் மாத்திரம் இல்ல, வருஷ வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா நாம் அனுசரிப்பதற்கு ஒரு நாள் தள்ளிதான் யூதர்கள் அனுசரிப்பாங்க. இப்ப நமக்கு யதார்த்தமா இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்க வேண்டியது உண்மை. ஏன்னா எப்போதுமே பாஸ் ஓவர் பொறுத்த வரைக்கும் அந்த டேட், அந்த டே மிக மிக முக்கியம். அது தேவன் சொன்னாங்க தெளிவா, நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம். அதுக்கு அர்த்தம் நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தான், வேற எதுவும் இல்லை. சோ அப்போ யூதர்கள் தொடர்ந்து வழக்கத்துல பார்க்கும் போது அவர்கள் நம்மள இருந்து ஒரு நாளுக்கு மேலாக வித்தியாசப்பட்டு அவர்கள் அனுசரிக்கிறாங்க. இப்போ யார் அனுசரிப்பது சரி என்றுதான் நம்ம அங்க யோசிக்கணும். கண்டிப்பா யோசிக்கும் போது தைரியமா சொல்லலாம், தேவனுடைய கிருபையில நாம் அனுசரிக்கிற அந்த ஒரு அனுசரிப்பு தான் மிகச்சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உண்மை, நாம் தேவனுடைய கிருபையில ரொம்ப கரெக்டா அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நீசான் மாதம் 14ஆம் தேதி இந்த வருடம் மார்ச் மாதம் 24 தான் வருது, அன்னைக்கு நாம் அனுசரிக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப சரி, இது உண்மை. அப்ப இது உண்மையா? அப்ப யூதர்கள் தப்பா? அதுவும் உண்மை, யூதர்கள் அனுசரிக்கிறது தப்பு. இப்ப யூதர்கள் அனுசரிப்பது தப்புனா ஏன் தப்பு, எப்படி தப்பு? சோ அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இனிமேல் ஒருவேளை எந்த சகோதரரும் ஒருவேளை இன்டர்நெட்லயோ வேற எங்கேயாவது போய் பார்க்கும் போது இந்த மாதிரி குழப்பங்களுக்கு அவசியமே இல்லை. அப்போ அவர்கள் ஏன் அப்படி தப்பாக அனுசரிக்கிறாங்க ஒரு நாள் விட்டு என்று சொல்லும் போது ஒரு சில காரணங்கள் நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கீங்களா சிஸ்டருக்கு? யூதர்கள் நம்மிலிருந்து ஒரு நாள் வேறுபட்டு அனுசரிப்பதுக்கு ஒரு காரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கோம் ஞாபகம், சரி அது ஒரு காரணம். இன்னைக்கு நாம பார்க்க போது பாருங்க யதார்த்தமா என்ன நடந்திருக்கு என்று. யாத்ராகமம் அந்த 10 நியமனம் கொடுக்கும் போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் ஆகும். போதும். அதாவது இதுக்கு முந்தின வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்துல நீங்க அந்த ஆடு அடிக்கணும், அந்த பஸ்காவை நீங்க பூசிக்கணும் சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல அது உங்களுக்கு நினைவு கூறுதல் இருந்தால் தலைமுறை தலைமுறை தோற நீங்க அனுசரிக்கணும், அதைய பண்டிகையா கூட நீங்க என்ன பண்ணணும் அனுசரிக்கணும் என்று சொல்லிட்டு நீசான் 14 பாஸ் ஓவர் பஸ்கா, பஸ்கா ஆடு அடிக்கணும் அனுசரிக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அப்படின்னா நீசான் 15ல இருந்து ஒரு 7 நாள் 21ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 14 பஸ்கா, 15ல இருந்து 21 வரைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு. முதல் நாளும் கடைசி நாளும் பரிசுத்த சபை கூடுதலின் நாட்கள். ரொம்ப விசேஷமா அவர்கள் அதை அனுசரிக்கணும். சோ இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த நியமனம். நீசான் 14 ஆடு அடிச்சு பஸ்கா அனுசரிக்கணும். 15ல இருந்து 21ஆம் தேதி வரைக்குமே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அனுசரிக்கணும். அதுல 15 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள், 21 கடைசி நாள். இந்த ரெண்டு நாளும் பரிசுத்த சபை கூடுதல் ஆகிய நாளாக அவர்கள் அனுசரிக்கணும். சோ இப்ப இந்த கட்டளை தேவன் கொடுத்திருக்கும் போது அதையோ எகிப்துல ரொம்ப சரியா அப்படி அவர்கள் அனுசரிச்சிருப்பாங்க. இப்போ எகிப்த விட்டு வெளியே வந்தாச்சு, முதல் பாஸ் ஓவர் அனுசரிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப அடுத்த பாஸ் ஓவர் வரும் போது என்ன நடந்திருக்கும்? நீசான் 14ல அடுத்த பாஸ் ஓவர் வந்திருக்கும் போது நீசான் 14 என்ன நடந்திருக்கும் கேக்குறேன். அது நினைவு கூறுதலின் நாள், ஆனா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், நினைவு கூறுதலின் நாள் என்று நினைவு கூர்ந்திருப்பாங்க. ஆடு அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க? அவசியம் இல்ல, ஏன்னா சங்கார தூதன் இல்ல, நிலைக்கால தெளிச்சுட்டு உள்ள உட்காரணுங்கிற ஃபார்மாலிட்டி அங்க இல்ல. அந்த சங்கார தூதன் வந்தது அவர்கிட்ட இருந்து பாதுகாக்கப்படுவதற்காக. ஆட்டு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள போய் இருப்பது, ராத்திரி முழுக்க இருப்பது, எல்லாமே அந்த ஒரிஜினல் பாஸ் ஓவர் எகிப்துல இருந்த போதுதான் அது நடந்துச்சு. இப்போ அதற்கு அடுத்த வருஷங்கள்ல இருந்து பார்க்கும் போது நீசான் 14 என்று சொல்லும் போது அவர்கள் அதை நினைவு கூறணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, 14 அப்படி போயிடும், ஆனா 15 என்று சொல்லும் போது அவங்களுக்கு அது எப்படி இருக்கு? அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள், பரிசுத்த சபை கூடுதலின் நாள். அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது வருஷத்திலிருந்து இந்த 15வது நாளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும். என்னன்னா, அன்னைக்கு தான் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே விடுதலையாகி வந்தாங்க. சோ இது விடுதலையின் நாள். விடுதலை கூட அவங்க நீசான் 15 தான் அவங்களுக்கு கிடைக்குது. 15 தான் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வராங்க. சோ தேவன் இந்த நியமனம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். சோ அந்த நியமனத்தை முதலாம் வருஷத்துக்கு பின்பு இருந்து அவர்கள் அனுசரிக்கும் போது நீசான் 14 ஜஸ்ட் ஒரு நினைவு கூறுதலின் நாளா மாத்திரம் தான் அவங்களுக்கு இருக்கும். எந்தவித அனுசரிப்பும் அங்க இருக்காது. ஆனா அதற்கு அடுத்த நாள் 15 என்று சொல்லும் போது அவர்கள் விடுதலையை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாள், அது பரிசுத்த சபை கூடுதலின் நாள், பஸ்கா பண்டிகையினுடைய முதல் புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகையின் முதல் நாள். சோ அது ரொம்ப விமர்சனையா ரொம்ப விசேஷமாக அதைய யூதர்கள் அங்க அனுசரிப்பாங்க. சோ இதுதான் காலம் காலமாக தொடர்ந்து வந்துச்சு. சோ இப்படி தொடர்ந்து வரும்பொழுது பாஸ் ஓவர், பஸ்கா, இல்லாட்டி அவங்க பாஷையில பேசாக், பேசாக் என்று சொன்னாவே அவங்களுக்கு இப்போ எந்த நாளினுடைய முக்கியத்துவம் தான் அவங்க மனதுல வரும்னா நிசான் 15. ஏன்னா 14 அதனுடைய முக்கியத்துவம் என்ன இருக்கும் காலப்போக்கில் அப்படியே மங்கிருக்கேன்னா அதுல ஒன்னும் ஸ்பெஷல் அவங்க பண்றதே இல்லை. எகிப்துல அன்னைக்கு தான் சங்கார தூதன் நம்ம எல்லாம் கடந்து போனார். அப்பா சொல்லியிருக்கிறாங்க, தாத்தா சொல்லியிருக்கிறாங்க, அந்த ரிமம்பரன்ஸ் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா 15 என்று சொல்ல வரும்போது உண்மையிலேயே ஒரு பண்டிகை அங்க இருக்கும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, சபை கூடி வருவாங்க, இது நடக்கும். சோ இப்ப கால போக்குல 14 நீசான் அதனுடைய முக்கியத்துவம் மறைந்து பேசாக் பாஸ் ஓவர் என்று சொல்லும் போது நீசான் 15 இவர்களுடைய மனதுல அங்க வந்திருக்கிறது என்று நாம் அங்க பார்க்கணும். சோ அப்ப இவர்கள் அந்த பாஸ் ஓவர் என்று சொல்லும் போதே அவர்கள் நீசான் 15 தான் தொடர்பு படுத்திருக்கிறாங்க. எதை மறந்துருக்கிறாங்க? நீசான் 14 மறந்துருக்கிறாங்க. சோ நீசான் 15லயே அவர்கள் பாஸ் ஓவர் அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கர்த்தரேசு முதலாம் வருகையில வரும்போது கூட அதுதான் யூதர்கள் மத்தியில இருந்த வழக்கம். பஸ்கா என்று சொல்லும் போது யூதர்கள் கர்த்தரேசு முதலாம் வருகையில வந்து இருக்கும் போதே நீசான் 15 தான் அனுசரிச்சாங்க. ஏன்னா அது வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, யோவான் 18வது அதிகாரம் வசனம் 28. இயேசு கிறிஸ்துவை பிலாத்துனுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போக காலையில 6 மணிக்கு யூதர்கள் அங்க கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அவர்கள் பிலாத்துனுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கல. எதனால பிரவேசிக்கலன்னா, அப்படி பிரவேசிப்பது தீட்டுப்படுதல். அப்படி தீட்டுப்பட்டுட்டா அன்னைக்கு சாயந்தரம் அவர்கள் அனுசரிக்கிற பஸ்காவில் அவங்க என்ன பண்ண முடியாது, பங்கு கொள்ள முடியாது. இது யூதர்களுடைய நிலை. ஆனா சிந்திச்சு பார்த்தா, இப்ப காலையில 6 மணி, அப்படியே கொஞ்சம் பேக்ல போனா 12 மணிக்கு கத்திரேசு கெத்தமனையில கைது செய்யப்பட்டார் இல்லையா. கொஞ்சம் முன்னால 8 to 10 வரைக்கும் மேல் வீட்டறையில கர்த்தர் இயேசு சீஷர்களோட என்ன அனுசரிச்சிருந்திருக்கிறாங்க, பஸ்கா அனுசரிச்சிருக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாயங்காலம் 6 மணிக்கு மேல என்ன டேட் ஆரம்பிச்சிருக்குது, இஸ்ரேல்ல நீசான் 14 ஆரம்பிச்சிருக்கு. நீசான் 14 6 மணிக்கு மேல ஆட்டு அடிச்சு 8 to 10 அந்த பஸ்காவை அனுசரிச்சுட்டு 12 மணிக்கு கெத்செமனே வரார், கைது செய்யறாங்க. 12 to 6 மணி வரைக்கும் 6 கட்ட விசாரணை நடக்குது. 6 மணிக்கு போது பிலாத் அரண்மனைக்கு போறாங்க. அப்ப யூதர்கள் உள்ள வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் என்ன அனுசரிக்கல, பக்கா அவங்க இன்னும் அனுசரிக்கல. பட் அந்த நாள் என்ன நாள், நீசான் 14 கர்த்தர் இயேசு சீஷர்கள் பக்கா அனுசரிச்சார். ஆனா வசனம் சொல்றது, யோவான் தெளிவா காமிக்கிறாரு, இன்னும் யூதர்கள் பக்கா அனுசரிக்கல. எப்பதான் அனுசரிக்க போறாங்க, இனிமேல் தான். இனிமேல் அனுசரிக்கிற போற பஸ்காவை அவர்கள் தீட்டுப்படாமல் அனுசரிக்கணுங்கிறதுக்காக உள்ள பிரவேசிக்காம இருந்தாங்க. சரி, எப்ப அனுசரிச்சிருக்கணும், கர்த்தரேசு 9 மணிக்கு சிலுவையில் அறையறாங்க, அவர் 3 மணிக்கு ஜீவன் விடுறார். 3 மணிக்கு மேல 4, 5, 6 என்று சொல்லும் போது நீசான் 14 முடிஞ்சு, நீசான் 15 ஆரம்பிக்குது. நீசான் 15 யூதர்கள் என்ன பண்றாங்க, பஸ்கா அனுசரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் அருகில வந்த போதும் கூட யூதர்களுடைய வழக்கம் பஸ்கா, நீசான் 15, 14 என்பது மறந்து போயிடுது. அப்போ இதுதான் யோவான் சுவிசேஷன் மாத்திரம் ரொம்ப தெளிவா அங்க கொடுக்கறது நாம பாக்குறோம். அதாவது யூதர்களுடைய பஸ்கா சமீபித்தது. யூதர்களுடைய பஸ்கா, பஸ்கா என்றாலே பொதுவாக யூதர்கள் தான் அனுசரிப்பாங்க, அதை வேறுபடுத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, யூதர்கள் அல்லாது வேற யாராவது பஸ்ட் அனுசரிச்சாங்களானா, அனுசரிச்சாங்க. கர்த்தர் இயேசுவும் சீஷர்களும் அவங்கள அனுசரிப்பு ரொம்ப தெளிவா வித்தியாசமா இருந்துச்சு, நீசான் 14. ஆனா யூதர்களோ அவங்க வழக்கத்தின்படி எப்போதும் போல நீசான் 15 அனுசரித்துட்டு இருந்திருக்கிறாங்க. சகோதர சகோதரி, அப்போ இதுதான் காரணம். யூதர்கள் நீசான் 14 முக்கியத்துவம் காலப்போக்கில் இல்லாமல் போனதுனால நீசான் 15 அவர்களை பஸ்காவாக அனுசரிக்க பழகி இருந்திருக்கிறாங்க. அது கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகை போதும் அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால இன்னைக்கு வரைக்குமே அப்படித்தான் இருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு வேளை இன்டர்நெட்லயோ வேற எதுலயோ போய் பார்த்துட்டு யூதர்களுடைய பஸ்கா என்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு டேட் நம்ம கேலண்டர்ல நம்ம பாக்குறோம் வைங்க, கண்டிப்பா அந்த டேட் என்ன டேட்டா இருக்கும்னா அவங்க கேலண்டர்ல நீசான் 15, நீசான் 15, நீசான் 14 இல்ல. அதனாலதான் இப்போ அவங்களுடைய அனுசரிப்பும் நம்முடைய அனுசரிப்பும் என்ன, அது ஒரு வித்தியாசம் அங்க வரும். சோ இந்த வருஷம் நாம நீசான் 14 என்று சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேல ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமையில. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேல அனுசரிக்கிறோம், புரியுதுங்களா. ஆனா நீசான் 14 6 மணிலிருந்து எங்க முடியுது, திங்கக்கிழமை 6 மணிக்கு முடிஞ்சிடு. இப்ப திங்கக்கிழமை 6 மணிக்கு போது என்ன நாள் ஆயிடுது, நீசான் 15. ஆனா அது ஈவினிங் இல்லைங்களா. இப்ப 15 நீசான் ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் பாருங்க, ஒரு 12 மணி நேரம் கழிச்சு என்ன ஆயிடுது, 12 மணி நேரம் கழிச்சுன்னா இது காலையில 6 மணின்னு வைங்க, இது சாயங்காலம் 6 மணி, காலையில ஆறு மணி, இப்ப ஒரு 12 மணி நேரம் இருக்குது. இது வந்துட்டு என்ன சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது நிசான் 14, அப்படியே எங்க போய் முடியுது, திங்கட்கிழமை முடியுது, கரெக்டா? இப்ப திங்கட்கிழமை 6 மணிக்கு நிசான் 15 ஆரம்பிச்சு எங்க வந்து முடியும், செவ்வாய்க்கிழமை வரும். அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த பகல் 12 மணி நேரம் தான் அவர்கள் எல்லா பண்டிகை அனுசரிப்பாங்க நிசான். அப்போ இது வந்து நிசான் 15 தேதி இந்த பக்கம் செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு. இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிசான் 15 மார்ச் மாதம் 26 தேதி செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்துல அவர்களுடைய அனுசரிப்பாங்க, ரொம்ப விமரிசையாக அங்க அனுசரிப்பாங்க. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ யூதர்களை பார்த்து தான் வேதமானவர்கள் நாமே அந்த நிசான் 14 நிர்ணயம் பண்ணுகிறோம். ஆனா அவர்கள் நிசான் 14 அனுசரிக்கிறதே இல்லை. காலம் காலமா கர்த்தர் இயேசு காலத்துல இருந்து அதுக்கு முன்னே இருந்தே நிசான் 15 தான் அனுசரிக்கிறாங்க. அப்ப நாம நிசான் 14 24 அனுசரிக்கிறோம், அவர்கள் 26 ஏன் அனுசரிக்கிறாங்கன்னா அவர்கள் நிசான் 15 அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த வருஷம் இல்ல, முந்தின வருஷம் இல்ல, இனிமேல் வரப்போகிற வருஷங்கள் கூட வித்தியாசமாகத்தான் இருக்கும். இது எந்த சூழல்லையும் நம்ம குழப்ப கூடாது. தேவனுடைய கிருபையில வேதமானவர்களாக நாம தான் தேவனுடைய அந்த பிரமாணத்தின் படியே நிசான் 14 மிகச்சரியாக நாமும் அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். அதுல எந்த குழப்பங்கள் நமக்கு வர வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் ஒவ்வொரு வருஷமும் யூதர்கள் நம்ம அனுசரிக்கிற நாள்ல இருந்து 2 வித்தியாசப்படுகிறாங்க? அவர்களை பார்த்துதானே நாமே டேட் தெரிஞ்சுக்கிறோம். அவர்கள் எப்படி அங்க தவறாக போலானா? அவர்களே ரொம்ப காலம் முன்னாடி இருந்தே நிசான் 14 வந்து நிசான் 15 அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்பது காரணம். சரி, இப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, வசனங்கள் இல்லை, ஆனா இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம், தகவல் தான். ஆனா அதுல கூட தேவனுடைய திட்டங்களை தேவனே நமக்கு காண்பிச்சிருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். இயேசு கிறிஸ்து மரிச்சார் நிசான் 14 தேதி வெள்ளிக்கிழமை. அவர் மரிச்ச அன்னைக்கு இஸ்ரேல்ல வந்துட்டு ஒரு பௌர்ணமி நாளாம். பௌர்ணமினா வேற என்ன வார்த்தை சொல்லலாம், முழு நிலவு, இங்கிலீஷ்ல ஃபுல் மூன் டே. இயேசு கிறிஸ்து மரிச்ச அன்று பௌர்ணமியா, பௌர்ணமி தான் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு என்ன முக்கியத்துவம் அங்க இருக்கு? இது ஒரு இரண்டாவது கேள்வி. சோ இயேசு கிறிஸ்து மரிச்சது பௌர்ணமியா, மரிச்ச நாள். சோ இயேசு கிறிஸ்து எந்த நாள்ல மரிச்சார்? இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்து மரிச்ச நாளாக நினைக்கிற நாள் வந்து கிபி 33 3 தேதி ஏப்ரல் மாதம் சாயங்காலம், அதாவது என்ன சொல்லலாம், வெள்ளிக்கிழமை 3 இதுதான் ஏசு கிறிஸ்து மரிச்ச டேட்டா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிற டேட் ஏசு கிறிஸ்து மரிச்சார். இப்போ கிபி 33 வருஷம் ஏப்ரல் மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மரித்தார், எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம், எந்த சந்தேகமே அங்க இல்ல. சோ இது ஏசு கிறிஸ்து மரிச்ச நாளா உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ள வராங்க, உண்மைதான் அது. அந்த நாள் இஸ்ரேல் தேசத்துல பௌர்ணமியா என்று கேட்டார். ஆமா, அன்னைக்கு பௌர்ணமி தான். ஏசு கிறிஸ்து இந்த டேட்ல 3 மரிக்கிறார். 2:23 கழித்து அப்படின்னா என்ன சொன்ன டைம், இங்கிருந்து 2:23 5:23 இஸ்ரேல்ல ஃபுல் மூன் டே அப்படின்னா கர்த்தர் இயேசு சிலுவையில ஜீவன் விடுறார். 2:23 என்று சொல்லும் போது அங்க பௌர்ணமி ஆகுது. ஆனா பௌர்ணமி ஆன அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், பாருங்க பௌர்ணமிங்கிறது வந்து என்ன திரை சொல்லுவோம் நாம் வளர் இல்ல இல்ல பௌர்ணமி யாருக்கு முன்னாடி இருந்து கேக்குறேன் முன்னாடி சொல்லுங்க வளர் திரு ஆயிடுச்சுன்னா இல்ல இல்ல முழுமை இல்ல அது அப்புறம் அவ்வளவுதான் அதான் விஷயம் சோ ஏசு கிறிஸ்து மறுச்சு அன்னைக்கு பௌர்ணமியா பௌர்ணமி அவர் மறுச்சு 2 மணி நேரம் 23 நிமிடங்கள் என்று சொல்லும் போது எக்ஸாக்டா இஸ்ரேல்ல ஃபுல் மூன் டே இன்னைக்கு இருக்கிற அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் புள்ளியமா சொல்றாங்க எஸ் அது வந்து ஒரு பௌர்ணமினா இது பிரதர் ரசல் குறிச்சிருக்கிறாங்க 6th வால்யூம்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் என்று கூட சகோதரங்க சொல்வதை பாக்குறோம் சோ கர்த்தர் இயேசு மறுச்ச அன்று பௌர்ணமியா பௌர்ணமி தான் சரி அதனால நமக்கு என்ன முக்கியம்னா அது ஒரு அடையாளம் தேவன் காண்பிச்சிருக்கிறாங்க என்ன அடையாளம் பாருங்க சந்திரன் ஒரு 15 நாள் வளர்ந்து பௌர்ணமி ஆகும் அப்புறம் ஒரு 15 நாள் தேய்ந்து என்ன ஆகுது அமாவாசை ஆகும் நியூ மூன் டே ஆகுது சோ இந்த 15 வளர் 15 தேய் 15 15 30 30 அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் சோ இது லுனேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நிலா வளர ஆரம்பிச்சு முழுமை அடைந்து மீண்டும் முழுமையாக தேய்ந்து போகிற அந்த சைக்கிள் 30 நாள் என்பது லுனேஷன் இந்த லுனேஷன் இது மாதிரி எவ்வளவு லுனேஷன் ஒரு வருஷத்துல வரும்னா 30 நாள் 30 நாள் ஒரு மாதம் எத்தனை வருது அப்போ 12 மாதங்கள் அதுதான் ஒரு வருடம் யூத காலண்டர்ல ஏன்னா அவர்களது சந்திர காலண்டர் லுனேஷன் அப்போ இந்த சந்திரன் கர்த்தர் இயேசு மறைச்ச போது பூரணம் ஆகி உடனே தேய ஆரம்பிச்சது ஒரு மிக முக்கியமான அடையாளம் எந்த வகையிலனா சந்திரன் பைபிள்ல எது கிடையாது நியாய பிரமாணம் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முதல் வசனம் நியாய பிரமாணம் மாத்திரம் இல்ல போதும் வேணாம் வேணாம் இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் சோ நியாய பிரமாணம் என்று சொல்லும் போது நியாய பிரமாணம் அந்த நியாய பிரமாணத்தினால தேவன் அவங்களோடு செய்த உடன்படிக்கை யாரோட உடன்படிக்கை செய்தார் இஸ்ரேல் தேசம் எத்தனை கோத்திரம் 12 கோத்திரம் எல்லாத்துக்குமே சந்திரன் ஒரு அடையாளமா நாம அங்க இருக்கலாம் சந்திரன் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏன்னா 12 கோத்திரம் இல்லைங்களா 12 முறை அந்த சந்திரன் முழுமை அந்த வளர்ந்து முழுமையடைந்து தேய்ந்து போகும் யூத ஜனங்களையும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையும் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த சந்திரன்ல கர்த்தர் இயேசு மறித்த போது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது அந்த மாற்றம் அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ்ல நடக்கிற மாற்றம் படிப்படியாக நடக்கிற மாற்றம் படிப்படியாக வளர்ந்து முழுமை அடைஞ்சுது படிப்படியாக தேஞ்சு முற்றிலுமே இல்லாமல் போச்சு இது எதுக்கு அடையாளம்னா தேவனுடைய திட்டத்துல அந்த சந்திரன் குறிக்கிற இஸ்ரேல் தேசம் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கான அந்த உடன்படிக்கை அரேஞ்ச்மெண்ட் இந்த இந்த தேசத்துக்கான என்ன சொல்லலாம் டிவைன் ஃபேவர் அப்படின்னா தெய்வீக ஆசீர்வாத காலம் என்பது கர்த்தர் இயேசு மறுச்ச அன்றோடு முழுமை அடைஞ்சிச்சு முழுமை அடைஞ்சிச்சு பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த டிவைன் ஃபேவர் எவ்வளவு வருஷம் இருந்துச்சு கரெக்டா சொல்ல முடியுமா கரெக்ட் தேங்க்யூ சிஸ்டர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாத காலம் என்பது யூத யுகம் இல்லையா எவ்வளவு வருஷம் 1845 வருஷம் சோ அதுதான் தி டைம் ஆஃப் டிவைன் ஃபேவர் இஸ்ரேல் ஃபேவர் இஸ்ரேலுக்கான ஒரு ஆசீர்வாத காலம் இஸ்ரேல் சார்பில் தேவன் செயல்பட்ட காலம் சோ அந்த அந்த காலம் ஆரம்பிச்சிருந்துச்சு 1845 வருஷங்களுக்கு முன்பு படிப்படியாக படிப்படியாக அந்த காலம் நிறைவேறிக்கொண்டு இருந்துச்சு எப்ப கம்ப்ளீட் ஆச்சு கர்த்தர் இயேசு சிலுவையில இருந்த அன்று கிபி 33 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை 3 மணி கம்ப்ளீட் அந்த ஆசீர்வாத காலம் அதனுடைய உச்சபட்ச ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்து இருந்துச்சு எப்படி சொல்லலாம் அவங்களுடைய மேசியா அவர்கள் மத்தியில வந்திருந்தார் அதுக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுடைய மேசியா அவங்க மத்தியில வந்து இருந்தார் அவங்களுக்கான ஆசீர்வாத காலம் படிப்படியாக நிறைவேறி கர்த்தர் இயேசு மறிச்ச போது முழுமை அடைஞ்சிச்சு அந்த டைம் ஆஃப் டிவைன் ஃபேவர் வாஸ் ஃபுல்ஃபில்ட் அந்த ஆசீர்வாத காலம் முழுமை அடைஞ்சிட்டு மேசியா அவர்கள் மத்தியில வந்து இருந்த அந்த காலத்தோடு அதுதான் அந்த பதினஞ்சு நாள் படிப்படியாக வளர்ந்த அந்த சந்திரன் முழுமை அங்க அடைஞ்சிச்சு. ஆனா என்ன, அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த முழுமை அடைஞ்ச சந்திரன் இப்ப என்ன ஆரம்பிக்குது, என்ன கிடையாதுனா அப்படி வந்த மேசியாவை அவர்கள் ஏற்று சொல்லல கொலை செய்தாங்க. அந்த நாள் ஆரம்பிச்சது படிப்படியா அவர்கள் மீது இன்னொரு காலம் ஹேபிரை காலம் அப்படின்னா தண்டனை காலம், the time of disfavor. அது எத்தனை வருஷம், thank you, 1878 வருஷம் வரைக்கும் அந்த தண்டனை காலம் இஸ்ரேல் டபுள், இஸ்ரேலுக்கான ரெண்டத்தனையான தண்டனை தீர்க்க தரிசனங்கள்ல. அப்போ அந்த தண்டனை கால பகுதி அன்னைக்கு ஆரம்பிச்சு படிப்படியாக நிறைவேறுவதை தான் அந்த சந்திரனுடைய தேய்பிரை அங்க ஆரம்பிச்சது, அங்க அருமையாக அடையாளம் காண்பிக்குது. சோ இது ஒரு தேவன் அருமையான அடையாளத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு மரிக்கிறார், மறிச்ச ஒரு 2.5 மணி நேரத்துல அந்த நிலா அந்த சந்திரன் பூரணத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தேய ஆரம்பிச்சது ரொம்ப அருமை. தெய்வீக திட்டத்துல இஸ்ரேலர்களுக்கான ஆசீர்வாத காலம் முழுமையடைஞ்சது, முழுமையடைஞ்சு தண்டனை காலம் அவங்களுக்கு ஆரம்பிச்சது. சோ இது ஒரு அருமையான அடையாளம். மூணாவது கேள்வி, ஏசு கிறிஸ்து நீசான் 15:14 மரித்தார். அவர் மரித்த அன்னைக்கு அங்க ஒரு பௌர்ணமி நாள், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரிய முடியும். ஒன் ஸ்பிரிச்சுவல், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிடையாது, டிவைன் பிளான் இருக்கு, ஆனா புரியணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. ஏசு கிறிஸ்து நீசான் 14 மரிச்சார். ஃபர்ஸ்ட் கேள்வி, மறுச்ச அன்னைக்கு பௌர்ணமி தான், அது தெய்வீக திட்டத்துல ஒரு அருமையான நிறைவேறலை நமக்கு காண்பிச்சு. செகண்ட் கேள்வி, மூணாவது கேள்வி, அவர் மறுச்சது நீசான் 14, அன்றைக்கு பௌர்ணமி நிலவு அப்படின்னா ஒவ்வொரு நீசான் 14 என இருக்கணும், பௌர்ணமி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா பௌர்ணமி நிலா என்னதான் பண்ணுங்க, கரெக்டா 15 நாள் வளர்ந்து கரெக்டா 15 நாள். அப்ப ஒவ்வொரு பாசவர் அன்னைக்கும் என்ன இருக்கணும், பௌர்ணமி. அப்ப இந்த பாசவர் வந்து மார்ச் 24, ஆனா பௌர்ணமி மார்ச் 27. ஏன் அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நாள். சோ அதனால நம்முடைய பஸ்க அனுசரிப்பு ஒவ்வொரு வருஷமும் பௌர்ணமி சார்ந்து இருக்கணுமா, பௌர்ணமி தான் டிட்டர்மின் பண்ணணுமா அப்படின்னா பண்ணக்கூடாது, அப்படி பண்ணவும் முடியாது. பொதுவா நம்ம கவனிச்சோம்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாஸ் ஓவர் அனுசரிச்சு அடுத்த நாள் வந்துட்டு நிச்சயம் பௌர்ணமியா இருக்கும். ஒரு வேலை இல்லை அப்படின்னா அதற்கு அடுத்த நாள் இருக்கும், ரொம்ப ரேரா அதுக்கு அடுத்த நாள். ஆனா பாஸ் ஓவர் அனுசரிக்கும் அதுக்கு அடுத்த நாள் பௌர்ணமி நிச்சயம் இருக்கும், பாஸ் ஓவர் அன்னைக்கு இருக்க முடியாது. ஆனா பாஸ் ஓவருக்கு அடுத்த நாள் பௌர்ணமி வந்தாவே நமக்கு போதும், ரொம்ப எக்ஸாக்டா நம்மளுடைய அனுசரிப்பு அது கூட ரொம்ப துல்லியமா கவனிக்கணும். சரி அப்போ ஏன் இது இப்படி பாஸ் ஓவர் அன்னைக்கு கர்த்தர் இயேசு மரிச்ச அன்னைக்கு பௌர்ணிமானா அதுக்கு பின்னால வரும்போதெல்லாம் பாஸ் ஓவருக்கு அடுத்த நாள் வருது என்று பார்க்க போது அது நியாயமானது தான். பாருங்க, கர்த்தர் இயேசு நீசான் 14 மரிக்கிறாங்க, ஆனா 14 சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்குது, அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு 14 முடிஞ்சு 15 ஆரம்பிக்குது. ஆனா பௌர்ணமி எப்பதான் வந்து கர்த்தர் இயேசு மறிச்ச போது டைம் 5 கிட்டத்தட்ட இங்க வந்துச்சு, இல்ல இங்க வந்துச்சு, நீசான் 14 ஆல்மோஸ்ட் என்னாச்சு முடிஞ்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு, ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கு. எதுக்கு நீசான் 15, அப்போ 15 போது பௌர்ணமி வந்து. சோ பார்க்கும் போது அங்க கர்த்தர் இயேசு மறிச்ச அன்னைக்கே பார்க்கும் போது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் 14th அப்புறம், கிட்டத்தட்ட 14th முடியவர்த்தா பௌர்ணமியாரு. சோ இப்ப எல்லாம் பார்க்க போது 14 தத்தனால மேக்சிமம் வரும் பௌர்ணமி, அது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா சில சமயங்கள்ல எல்லா வருஷமும் நீசான் 15th பௌர்ணமி அது கூட எதிர்பார்க்க, பெரும்பாலும் நீசான் 15th வந்து பௌர்ணமியா தான் இருக்கும், அது கிடையாது, 15 தான் இருக்கும். ஆனா எல்லா வருஷமும் கூட அப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்காது அப்படின்னா அது நிலாட்ட தான் பிரச்சனை, நம்மகிட்ட அங்க இல்லவே இல்லை. ஏன்னா நிலாக்கு வந்துட்டு அந்த ஏன்னா பாதையெல்லாம் இருக்கு, அந்த சுற்றுவட்ட பாதையில கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு. ஸோ சில சமயங்கள் அதனுடைய ஆர்பிட் வந்து அதிகரிக்கும், சில சமயங்களுடைய ஆர்பிட் வந்து ரொம்ப கம்மியாகும். சில சமயங்கள்ல 13 நாள்ல பௌர்ணமி வந்துடும், சில சமயங்கள்ல 16 நாள் கழிச்சு தான் அமாவாசை கூட அது வரும். ஸோ இந்த ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால பௌர்ணமி வருவதில் கூட பின் முன்பின் அங்கே வித்தியாசங்கள் இருக்கு. இது நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, நம்ம அப்படி பார்க்குற கூட ஜனங்கள் கூட இல்லை. ஆனால் என்னன்னா, ஒருவேளை அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் எங்கேயாவது யாருக்காவது தோன்றிடக்கூடாது. ஏன்னா சில நமக்கு தெரியும் இல்லைங்களா, இஸ்லாம் ஜனங்கள் சில பண்டிகைகள் எதை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு டேட் கிராஸ் ஆச்சுன்னா அதை பற்றிலாம் நீலாம் முழுசா இருக்கா, முழுசா இருந்தால் வைப்பாங்க, முழுசா இல்லை நாளைக்கு தான் முழுசாகும். அப்போ பண்டிகை என்ன பண்ணு, தள்ளி வை டேட் அப்படிமா. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இல்லை அடிஷ்னல் விஷயம் நீசான் 14 தான் நீங்க அனுசரிக்கும். ஸோ அதில் நம்ம ரொம்ப ஃபிக்ஸ்டாக அங்கே இருக்கணும். சரி, இது வந்து எதுக்கு நான் எந்த வித குழப்பங்கள் வராமல் இருப்பதுக்காக. இப்போ நாலாவது ஒரு கேள்வி, ஏசு நீசான் 14 மாறிட்டார், மறுச்ச அன்றைக்கு ஒரு பௌர்ணமி தான், அது அவருடைய தேவனுடைய திட்டத்தில் ஒரு அருமையான அம்சத்தை காண்பிச்சது. ஆனால் அதனால ஒவ்வொரு பௌர்ணமி தான் நம்மளுடைய பஸ்காவை நிர்ணயிப்பதும் என்பது அல்ல. பஸ்கா என்பது பௌர்ணமி என்பது பஸ்காவுக்கு அடுத்த நாள் தான் பெரும்பாலும் வரும், சில சமயங்களில் 2 நாள் கழிச்சு கூட வரலாம் இந்த வருஷம் மாதிரி. இப்போ நாலாவது கேள்வி, கர்த்தரேசு மறுச்ச அன்றைக்கு ஒரு பௌர்ணமி நாள், அதே நாள் அன்னைக்கு ஒரு சந்திர கிரகணம் கூட நடந்துதான், அப்படி நடந்திருந்தா அதனுடைய முக்கியத்துவம் கூட என்ன? சந்திர கிரகணம், சந்திர கிரகணம் என்ன எப்படி நம்ம புரிஞ்சிருக்கோம், என்ன நடக்கும் சந்திர கிரகணம் அன்னைக்கு? இங்கிலீஷ்ல லூனார் எக்லிப்ஸ், சந்திரன் அந்தகாரம். சோ முதல் ஒரு விஷயம் சொன்னோம்னா, சந்திர கிரகணம் எப்பதான் வரும்னா அது ஒரு பௌர்ணமி அன்று தான் வரும். நிலா என்னைக்கு முழுசா இருக்குதோ அன்னைக்கு தான் சந்திர கிரகணம் வரும். இது சந்திரன் என்று வச்சுக்கொள்ளலாம், ஒருவேளை இது சூரியனா இருக்கட்டும், சரிங்களா? இப்போ சூரிய ஒளி சந்திரன் மேல அடிச்சுட்டு இருக்கும், சந்திரன் நமக்கு எப்படி இருக்கும் பூமியில இருந்து பாக்குறவங்களுக்கு முழுசா மஞ்சளா வானத்துல தெரியும். ஆனா இடையில யாரும் வராத வரைக்கும் தான், ஆனா இடையில யாரு வருவாங்க கொஞ்சம் லேட்டா பூமி வர்றாங்கன்னு நினைங்க பாருங்க, இங்க வர்றாங்க. ஒரு சந்திர கிரகணம் கூட இருந்துச்சா என்று சொல்லும் போது, ஆமாம், எருசலேம் பட்டணத்துல கர்த்தர் இயேசு மரிச்ச அன்னைக்கு, அதாவது கிபி 33 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை, கர்த்தர் இயேசு 3 மணிக்கு மறிக்கிறார். ஆனால் சாயங்காலம் 6:18 ஆரம்பித்து 6:49 வரைக்குமே அங்கே ஒரு சந்திர கிரகணம் இருந்துச்சு இஸ்ரேல் தேசத்தில். இது உண்மை. இப்போ இதனால நமக்கு என்ன முக்கியத்துவம்? ஆனால் கர்த்தர் இயேசு நடந்த போது இந்த அருமையான அடையாளங்களை தேவன் அங்க செய்து காண்பிச்சிருக்கிறாங்க. முதலாவது சந்திரன் முழுமை அடைஞ்சது, ரெண்டாவது அந்த முழுமை அடைந்த சந்திரன் கிரகணத்துக்குள்ள போனதும் என்று அங்க நடந்திருக்கு. சோ இதுவும் கூட ஒரு அருமையான அடையாளம் தான், இதுவும் சந்திரன்கள் தான் அங்க நடந்துச்சு என்று சொல்லும் போது, சந்திரன் மறுபடியும் யாருக்குதான் அடையாளமா இருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த நியாய பிரமாண உடன்படிக்கை ஏற்பாடுகளுக்குமே அங்க அடையாளம். ஆனால் சந்திர கிரகணம் என்று சொல்லும் போது இது கொஞ்சம் வித்தியாசம். இதிலிருந்து பௌர்ணமியோடு ஒப்பிடும் போது இது ஒரு வித்தியாசம். பௌர்ணமி என்பது 15 நாள் வளர்ந்து வரும், ஆனால் கிரகணம் என்பது அவ்வளோலாம் எடுத்துக்கொள்ளாது. ஆரம்பிக்கும் ஒரு சில நிமிடங்கள்ல என்ன ஆயிடும் கிரகணம் முழுசாயிட்டு விலகி போயிடும். ஏன்னா ஜஸ்ட் அது பூமி பாஸ் ஆகும் அவ்வளவுதான் அந்த டைம். அப்போ பௌர்ணமியோடு ஒப்பிடும் போது கிரகணம் வந்துட்டு ரொம்ப சடன் சேஞ்ச், நிலாசத்தா மாற்றம், ஆனா திடீர்னு நடக்கிற மாற்றம். முழுசா இருந்த நிலா திடீர்னு இருளடைய ஆரம்பிச்சு ஃபுல்லா இருளாயிட்டு அப்படியே மறுபடியும் என்ன எடுத்துக்கிது வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ பௌர்ணமி 15 நாள் எடுத்துக்குது, ஆனா இது வந்து ஒரு சில நிமிடங்கள். உதாரணத்துக்கு ஒரு இந்த சந்திர கிரகணம் 19 நிமிஷங்கள் கிட்டத்தட்ட நிறைவேறிடுது. ஸோ இது ஒரு சடன் சேஞ்ச் நிலாவில் சந்திரன்ல கத்திரியேசு மறுச்சான்றிருக்கு. எது கடையாளம்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேல் தேசத்தின் விஷயத்துல சில திடீர் மாற்றங்கள் நிறைவடைஞ்சிச்சு அன்னைக்கு. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு, நீங்க என்ன சொல்ல முடியுமா கத்திரியேசு மறுச்ச அன்னைக்கு அவருடைய மரணத்துல ஏதாவது திடீர் மாற்றங்கள் தெய்வீக திட்டத்துல வந்துச்சா? கத்திரியேசுவின் மரணம் மரணத்துக்கு பின்பு வந்துச்சுன்னா அந்த அந்த மாற்றங்களை தான் இந்த சந்திர கிரகணமே காமிக்குது. அந்த மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு? ரெண்டு மாற்றங்கள் வந்துச்சு நாம சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க. யூதர்களுக்கு தேசம் இல்லாத போனது கிபி 70 கொஞ்சம் சொல்லுங்க. பூமி எங்கும் அந்தகாரம், அது 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும், அது விடுங்க. டிவைன் பிளான்ல கேக்கு, டிவைன் பிளான்ல டிவைன் பிளான்ல தெய்வீக திட்டத்துல இஸ்ரேலர்களுக்கான திட்டங்கள்ல சில திட்டங்கள்ல மாற்றம் வந்துச்சு. நியாயப்பிரமாணம் ஸ்டாப் கரெக்ட் தெரியுது, அது முக்கியமான நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஏற்பாடு, தி லா கவர்னன்ட் அரேஞ்ச்மெண்ட். கர்த்தர் இயேசு சிலுவையில ஜீவன் விட்ட போது இருக்கு இல்லைங்களா, அவரு நியாய பிரமாணத்தை என்ன பண்ணாங்க சிலுவையில அவ்வளவுதான் ஆணி அடிச்சாங்க. ஸோ அது அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் யூதர்கள் பொறுத்த வரைக்கும். யூதர்கள் என்ற அவர்கள் என்னைக்கு உருவானாங்களோ கானானுக்குள்ள கால் வைக்கும் போது அப்ப இருந்தே அவங்கள ஆண்டு கொண்டது இந்த நியாய பிரமாண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில உடன்படிக்கைக்குட்பட்ட சில ஏற்பாடுகள் அதுதான் யூதர்களுடைய அடையாளம். ஆனா அந்த நியாய பிரமாண உடன்படிக்கையின் ஏற்பாடு கர்த்தர் இயேசு சிலுவையில மறித்த போது நிறைவேற்றினாங்க. சோ அந்த அந்த நிமிஷத்தோடு அந்த திட்டமே நிறைவுக்கு வந்துச்சு. இது முக்கியமான ஒரு நிறைவேறுதல். இன்னொன்னு சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் திடீர் மாற்றம் தான், ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் நடந்துச்சு சொல்ல முடியுமா? கரெக்ட். ஒரு 3.5 வருஷம் கர்த்தர் இயேசு மறிச்சு ஒரு 3.5 வருஷம் வரைக்கும் பரம அழைப்பு யூதர்களுக்கு இருந்துச்சு. ஆனா 3.5 வருஷத்தோட அந்த பரம அழைப்பு கூட அவங்களுக்கு முடிவுக்கு வந்துச்சு. திடீர் மாற்றம் தான், ஏன்னா அந்த மறிச்சதுல இருந்து 1845 வருஷம் தண்டனை காலத்தோடு ஒப்பிடும் போது, அதாவது படிப்படியாக நிறைவேறின அந்த பேய்பிரையின் அடையாளம் ஓடு ஒப்பிடும் போது இந்த கிரகணம் அருமையா காமிக்குது. ஒரு 3.5 வருஷத்துல பரம அழைப்பு கூட அவங்களுக்கு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த சந்திர கிரகணம் கர்த்தர் இயேசு மறிச்ச அன்னைக்கு வந்தது ஒரு மிக முக்கியமான அடையாளம். எந்த வகையில்னா அந்த திடீர் மாற்றங்களை இந்த அடையாளத்தின் மூலம் தேவன் அங்க காண்பித்தார். அது மாத்திரமில்ல, இந்த சந்திர கிரகணம் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எந்த விஷயத்துலனா கர்த்தர் இயேசு மறிச்ச டேட்டை நாம கன்ஃபார்ம் பண்றது இல்லை, யாருக்காவது அது தெரியுங்களா? பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கல, இப்ப நாம போய் யாருக்காவது சொல்றோம், எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எப்படி விளக்கம் பண்ணணும்? அவர் மறிச்ச டேட்டே எப்ப வருது? ஏப்ரல்ல வருது. அவர் 33.5 வருஷம் வாழ்ந்து மறிச்சிருக்கிறார். 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? அவரு பர்த்டே அனுசரிச்சிருக்கணும். ஏப்ரல்ல மறிச்சதுன்னா அப்ப அவர் எப்பதான் பிறந்திருக்கணும்? அக்டோபர் தான் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு, எப்ப பிறந்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படி சொல்லணும். சரி, இப்ப திரும்பி கேள்வி வருது, ஏப்ரல்ல தான் மறிச்சாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இப்ப நம்மள கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? போன ஒன் டே மீட்டிங்ல திண்டுக்கல் பிரதர் உறுதியா கேட்டார் நம்ம கிட்ட, கரூர் பிரதர், எப்படி நாம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கர்த்தர் இயேசு ஏப்ரல்ல தான் மறிச்சார் நம்புறோம்? ஆமா, எப்படி நம்புறோம்? சரி, நீங்க அவர் மறிச்ச டேட்டா வச்சு அவர் பிறந்தது டிசம்பர்ல இல்ல அக்டோபர் சொல்றீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனா மறிச்ச இந்த டேட்டுக்கு என்ன ப்ரூஃப்? அதிர்ச்சி எப்படி சொல்றீங்க? பஸ்கா ஆடு வச்சு பஸ்கா வச்சு என்னதான் சொல்ல முடியும்னா, அவர் வெள்ளிக்கிழமை மறிச்சார்னு மாத்திரம் தான் சொல்ல முடியும். அது ஏப்ரல் 3 கிபி 33 வெள்ளிக்கிழமை சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயம் கிபி 33 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை மறிச்சாருங்கிறதுக்கு அன்னைக்கு நடந்த இந்த சந்திர கிரகணம் ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது நம்ம இப்ப பேச தேவையில்ல, அது ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் உதவி இருக்கு. அதன் மூலம் தான் அவர்கள் கூட ரொம்ப தெளிவாக அங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இது செகண்ட் வால்யூம்ல பிரதர் அஜில் கொஞ்சம் அழகா பேசிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும். சரி, இது ஒரு அருமையான நிகழ்வை இந்த அடையாளம் காண்பிச்சிருக்கிறது பாக்குறோம். இப்போ கடைசி 5வது ஒரு கேள்வி, ஆனா இது முக்கியம் இல்லாத கேள்வி, எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனா கொஞ்சம் வினோதமா இருக்கும். இந்த வருஷம் பாஸ் ஓவர் என்ன நாள் வருது நமக்கு? என்ன நாள் வருது? ஞாயிற்று கிழமை இல்லைங்களா? 2013 நமக்கு ஞாயிற்று கிழமை வருது பாஸ் ஓவர். ஓகே, 2012 என்ன நாள் வந்துச்சு? போன வருஷம் என்ன நாள் ஞாபகம் வருதுங்களா? போன வருஷம் வியாழன், 11 ஞாயிறு, 10 ஞாயிறு, ஒருவேளை 9 செவ்வாய், 8 வெள்ளி. சரி, போலாம் முன்னாள். ஒருவேளை 2014 ஞாயிறு தான், 2015 வியாழன், 16 வியாழன், 17 ஞாயிறு, 18 வியாழன். சரி, இப்போ அந்த நாள் பார்த்தோம், நம்ம பாஸ் ஓவர் நாள் எந்தெந்த நாள்ல மாத்திரம் தான் வருது? ஞாயிறு வருது, செவ்வாய் வருது, வியாழன் வருது, வெள்ளி வருது, திங்கள் வரவே வராது, புதன் வரவே வராது, சனிக்கிழமை வரவே வராது, முன்னாலேயும் வராது, இனிமேலும் வராது. நமக்கு ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் ஆயிரத்துல இல்லை, ஆனால் இது ஒரு கேள்வி, சில சமயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அவ்வளோதான். உண்மை தான், நம்மளுடைய பஸ்கா அனுசரிப்பு திங்கக்கிழமையோ புதன்கிழமையோ சனிக்கிழமையிலையோ வரவே வராது, இந்த 4 நாட்களில் மாத்திரமே வரும். ஏன்னா இந்த பஸ்ட் அனுசரிப்பு யூத காலண்டரை மையமாக வச்சு தான் நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆனால் யூத காலண்டர் அவர்கள் ஃபார்முலேட் பண்ணும்போது சில விஷயங்களை மனதில் வச்சுட்டு தான் அவங்க செய்வாங்க. யூத காலண்டரை அவர்களை கணக்கிடும் போது சில விஷயங்களை மனதில் வச்சுட்டு தான் செய்வாங்க. அது என்னது சில விஷயங்கள் அப்படின்னா, நீசான் 15 முக்கியமாக அவங்க பார்ப்பாங்க. இந்த நீசான் 15 ஒருபோதும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வராம பார்க்குவாங்க. நீசான் இதெல்லாம் நீங்க ஒன்றும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஆனால் ஒரு காரணம் தான். நீசான் 15 நீசான் 15ஆம் தேதி புதன் வெள்ளி திங்கள், புதன் வெள்ளி இல்லை 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 அவங்களுக்கு திஸ்ரி மாதம், திஸ்ரி மாதம் முதல் முதல் தேதி என்பது அவங்களுக்கு சிவில் இயர், அவங்களுக்கு ஒரு வருட பிறப்பு. அந்த திஸ்ரி மாதத்துல 10ஆம் தேதி யாம் கிப்பூர் பண்டிகை, பாவ நிவாரண நாள் பண்டிகை. திஸ்ரி 21 வந்து ஹொசன்னா ராபா அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இந்த ரெண்டு பண்டிகை அந்த வருஷத்தின் முதல் ரெண்டு பண்டிகைகள். திஸ்ரி மாதம் புது வருடம் அவங்களுக்கு, அந்த அந்த புதிய வருடத்தின் முதல் பண்டிகை யாம் கிப்பூர் பாவ நிவாரண நாள், அப்புறம் ஹொசன்னா ராபா, இந்த ரெண்டு பண்டிகை. இந்த ரெண்டு பண்டிகையும் சில சில நாட்கள்ல தான் வரணும், வேற நாட்கள்ல வரக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த யாம் கிப்பூர் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடாது, அப்படி பார்க்கலாம். ஏன்னா யாம் கிப்பூர் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, பாவ நிவாரண நாள், அன்னைக்கு லீவு நாள். சனிக்கிழமை அவங்களுக்கு என்ன நாள்? சனிக்கிழமை யூதர்களுக்கு. சோ யாம் கிப்பூர் ஓய்வு, அடுத்தது ஓய்வு, ரெண்டு ஓய்வு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சிக்கல். இல்ல சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை யாம் கிப்பூர் வந்தா கூட அவங்களுக்கு கண்டினியூஸா ரெண்டு பண்டிகை நாள், ரெண்டு ஓய்வு நாள், அது அவங்களுக்கு கஷ்டம். அதனால இந்த என்ன சொல்லலாம், திஸ்ரி பத்து யாம் கிப்பூர் வந்து வெள்ளியிலையும் ஞாயிறுலையும் வராம பார்க்கணும், இது ஒரு கண்டிஷன். இல்லாட்டி ஹோசன்னா ராபா வந்து அவங்க என்ன பார்த்துக்குவாங்கன்னா, அது சனிக்கிழமை வராம பார்த்துக்குவாங்க. ஏன்னா சனிக்கிழமை என்பது அவங்களுக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த ஓய்வு நாளையும் அனுசரிக்க முடியாது, அந்த பண்டிகை அனுசரிச்சு. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, அது சனிக்கிழமை வரான்னு பார்த்துப்பாங்க. ஸோ இந்த திஸ்ரி பத்தும் திஸ்ரி இருபத்தொன்னும் குறிப்பிட்ட டேட்ஸ்ல தான் வரணும்னா, இதுக்கு எது ரொம்ப முக்கியமான டேட்னா நீசான் 15th ரொம்ப முக்கியம். நீசான் 15th புதன் வராம பாத்துக்கிறாங்க, வெள்ளி வராம பாத்துக்கிறாங்க, திங்கள் வராம பாத்துக்கிட்டா இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீசான் 15 இந்த மூணு நாட்கள்ல வராம பாத்துவாங்க பாருங்க. அப்போ நீசான் 15 புதன்கிழமை வரவே வராதுன்னா, அப்ப நீசான் 14 எவ்வளவு நாளுக்கு முன்னால, புதன்னா நீசான் 15 14 என்ன சொல்லலாம், செவ்வாய். ஆனா 14 எப்ப ஸ்டார்ட் ஆகுது, 13 முடிஞ்சு போறது இல்லைங்களா. அப்ப நீசான் 13 கடந்த கிட்டத்தட்ட நீசான் 14 திங்கள்ல வரவே வராது. நீசான் 15 வெள்ளி வரவே வராதுன்னா 14 என்ன ஆகாது, வெள்ளினா வியாழன் புதன். நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், இதெல்லாம் புரிஞ்சு கூட வேண்டாம். அப்ப நீசான் 15 திங்கள் வரவே வராதுன்னா 14 சனி வரவே வராது. இந்த மூணு நாளுமே நமக்கு பாஸ் ஓவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத நாட்கள். சோ இது யூத காலண்டர்னுடைய சில அரேஞ்ச்மெண்ட், இது சில இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். ஆனா இது எந்த வகையில இது ரொம்ப முக்கியம்னா, நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டோம். நாம எப்படித்தான் இந்த யூத காலண்டர் டிசைட் பண்றாங்க, அது எப்படி நமக்கு தேவன் கொடுத்த பிரமாணங்களை நாம நிறைவேற்றுவதற்கு மிகச்சரியாக உதவியாக இருக்குது, அதுல ஏதாவது சிக்கல் வராதா, எந்த அடிப்படையில நீசான் 14 இந்த டேட் நாம தெரிஞ்சுக்கிறோம், இதுல நிறைய ஆராய்ச்சிகள் எப்போதுமே அங்க போயிட்டு அங்க இருப்போம், எந்த குழப்பமும் வராமல் இருப்பதற்கு இதெல்லாம் நாம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு 5 கேள்விகள் தான் உங்கள் மத்தியில அங்க பேசிக்கோ. ஆனா சிலர் வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது நீசான் 14 கிபி 33 வெள்ளிக்கிழமை, பௌர்ணமியும் இருந்துச்சு, எனவும் இருந்துச்சு, சந்திர கிரகணம் இருந்துச்சு என்று சொல்கிறோம். ஆனா வசனத்துல பார்க்கும் போது கத்திரேசு சிலுவையில தொங்கும் போது பூமியில என்ன இருந்துச்சு, அது அப்படின்னா 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் பூமியில அந்தகாரம் வந்துச்சு. அப்போ அது எதனால வந்திருக்கும் கேக்குறாங்க. சோ 12 மூணு மணிக்குன்னா ஒருவேளை அது என்ன கிரகணமா இருக்கும், சூரிய கிரகணமானா அந்த டேட்ல சூரிய கிரகணம் வரவே இல்லை. ஏன்னா சூரிய கிரகணம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வருவதற்கு சான்ஸே கிடையாது, வரவே இல்லை. ஆனாலும் அந்த 3 மணி நேரம் இருள் என்ன என்று கேள்வி கேட்கும் போது ஒருவேளை அதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, ஒரு விதமான புயல், அதுக்கு பேரு கம்சின் புயல், கம்சின் அரேபிய வார்த்தை. அதுக்கு பைபிள்ல என்ன பேருனா ஈஸ்ட் விண்ட், கிழக்கு காற்று. இந்த கிழக்கு காற்று எகிப்து மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் மாத்திரம் தான் ரொம்ப விசேஷம், சயின்டிபிக்கா அதுக்கு சிராக்கோ என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த புயல் வந்துச்சுன்னா அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா அது வந்து ஒரு புழுதி புயல். என்கிட்ட போட்டோஸ் இருக்கு, பார்க்க விரும்புனீங்கன்னா அப்புறம் நான் முடிச்ச உடனே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த புயல் வரும்போது அப்படி மேகம் மூட்டம் மர மாதிரி வரும், ரொம்ப பெருசா வரும். அது வந்துச்சுன்னா சூரியன் டோட்டலா அங்க மறைஞ்சு போயிடும், கண்டிப்பா பூமி வந்து அப்போ இருட்டா மாத்திரமே இருக்கும். நிறைய அக்கறைஞ்சது அங்க இருக்குது, இது அந்த பகுதியில மாத்திரம் நடக்கிற ஒரு நிகழ்வு. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த பத்து வாதைகள்ல வந்த ஒரு இருள கூட இதே கம்ஜின் தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எகிப்துல அது நடந்துச்சு. ஆனா கர்த்தர் இயேசு மறித்த சமயம் இந்த ஒரு வினோதமான இருள், இது வசனங்கள்லாம் போய் பார்க்கலாம், ஆனா அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. இந்த ஒரு புயல் தான் அந்த ஒரு இருளை அங்க உண்டு பண்ணி இருக்கணும் என்று பாக்குறோம். மாறாக சூரிய கிரகணம் எல்லாம் அங்க நடக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அங்க இல்லை. சரி, அன்பான சகோதர சகோதரிகள், இந்த மூன்று கேள்வி, ஒரு ஐந்து கேள்விகள், அதுல நமக்கு முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி, நான்காவது கேள்விகள் தெய்வீக திட்டத்துல மிக முக்கியமான விஷயம். யூதர்கள் நம்மள இருந்து வேறுபடுகிறாங்க என்கிற காரணத்துக்காக அந்த நாள் குறித்த குழப்பங்கள் நமக்கு வரக்கூடாது. தெளிவா நம்ம புரிந்துக்கணும், யூதர்கள் கர்த்தர் இயேசு முதலாம் அருகில வந்த போது கூட பஸ்காவை நீசான் 15 தான் அனுசரிச்சாங்க. இன்ன வரைக்கும் நீசான் 15 தான் அனுசரிக்கிறாங்க. ஆனா நாம் தேவன் தெரிவில் நீசான் 14 மிகச்சரியாக, எப்படி யூதர்கள் தப்பாக அனுசரிச்சிருந்த போதும் கர்த்தர் இயேசுவும் சீஷர்களும் சரியாக அனுசரிச்சாங்களோ அதே பாட்டில நாம் இன்னைக்கு வரைக்கும் சரியாக தான் அனுசரிக்கிறோம். சோ கம்ப்யூட்டர் அதை இன்டர்நெட் அங்க இங்க போய் புது புது இன்ஃபர்மேஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல கர்த்தர் இயேசு மறிச்ச போது நிலாவுல சந்திரன்ல நடந்த அந்த ரெண்டு மாற்றங்கள், ஒண்ணு பௌர்ணமி ஒண்ணு சந்திர கிரகணம், இரண்டுமே தெய்வீக திட்டத்துல இஸ்ரேலுக்கான சில திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறி முடிவடைஞ்சு படிப்படியாக நிறைவேற ஆரம்பிச்சதையும், சில திட்டங்கள் திடீர்னு அன்றோடும் அதுக்கு ஒரு சில வருடங்கள் கழிச்சு முடிவுக்கு வந்ததையுமே அங்க குறிக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆராய்ச்சியின் கேள்விகள் சில வெளிச்சத்தை நமக்கு தருது. இவைகள் அறிவுபூர்வமா உலக சரித்திரபூர்வமாக உண்மையாக இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, அவைகளும் கூட தெய்வீக திட்டத்தின் நிறைவேறுதல்கள் நமக்கு சில காரியங்களை ஆணித்தரமாக காண்பிப்பது நமக்கு சந்தோஷம். தேவன் சாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Thank you.